கணேசருக்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, இன்று உலகத்தில் உள்ள பல பாகங்களில் ஒவ்வொரு நாடுகளிலேயும் ஏதாவது கொண்டாட்டங்களாக இருக்கலாம், அல்லது அந்த நாடுகளுடைய ஆட்சியாளர்களுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களாக இருக்கலாம். ஒவ்வொரு நாடுகளிலேயும் ஒரு முக்கியமான இடத்தை தெரிவு செய்து மெசேஜ் கொடுத்து விட்டால் ஆயிரக்கணக்கான மக்கள் சில மணி நேரங்களில் ஒன்று சேர்ந்து விடுவார்கள். அது நம்முடைய நாட்டில் கொழுமை எடுத்துக் கொண்டோம் என்றால் லிஸ்டன் சுட்டுவட்டம் என்று வைத்துக் கொள்ளலாம். இந்தியா டெல்லி எடுத்துக்கொண்டோம் என்றால் அங்கே இந்தியா கேட்டை எடுத்துக் கொள்ளலாம். சில மாதங்களுக்கு முன்னால இஜிப்டிலே நடந்த அந்த ஆர்ப்பாட்டம், அங்கே தஹ்ரீர் என்று சொல்லக்கூடிய அந்த சதுக்கத்தை எடுத்துக் கொள்ளலாம். இவ்வாறு உலகத்திலே உள்ள அநேகமான கொண்டாட்டங்களாக இருக்கலாம், ஆர்ப்பாட்டங்களாக இருக்கலாம், ஒரு இடத்தை தெரிவு செய்து அங்கே சில மணி நேரங்களில் மக்கள் ஒன்று சேர்ந்து அரசுக்கு எதிரான அல்லது வேறு ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டங்களை செய்வதை நாம் பார்க்கலாம். சுருக்கமாக பார்த்தால் அந்த இடங்களிலே வெறும் சத்தங்களும் அல்லது கூத்து கும்மாளங்களும் அல்லது ஆடல்கள் பாடல்கள் தான் இடம்பெறும். ஆனால் நம்முடைய தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகளாவிய முஸ்லிம்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்து விடுகின்றது அல்லது இன்பகரமான சந்தோஷகரமான நிகழ்வுகள் நடக்கின்றது, அவைகள் அனைத்தையும் அதாவது கொண்டாடுவதற்கோ அறிவிப்பதற்கோ முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை ஒன்று சேர்த்தது மஸ்ஜிதுகளில் வைத்துத்தான். அல்லாஹுடைய பள்ளிவாசல்களின் பக்கம், அல்லாஹுடைய மாளிகையின் பக்கம் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்து மக்களையும் ஒன்று இணைத்தார்கள். ஏனென்றால் அல்லாஹுடைய மஸ்ஜித், அல்லாஹுடைய மாளிகை, வீடுகள் அது சாதாரணமான இடம் அல்ல. ஒவ்வொரு நாளும் அங்கே ஆயிரக்கணக்கான தடவை அல்லாஹ் அல்லாஹ் என்று உச்சரிக்கப்படக்கூடிய ஒரு இடம். நாம் நம்முடைய தொழுகை எடுத்துக் கொள்ளலாம். தொழுகைக்கு தக்பீர் கட்டியது முதல் சலாம் கொடுக்குகின்ற வரைக்கும் எத்துணை தடவை அல்லாஹுடைய பெயர் அங்கே உச்சரிக்கப்படுகின்றது. முதலாவது அல்லாஹு அக்பர் என்று நாம் தக்பீர் கட்டுகின்றோம். அதற்கு பின்னால சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகின்றோம். அதிலே பிஸ்மில்லா என்று ஆரம்பிக்கும் பொழுதே அல்லாஹுடைய பெயர், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், ரஹ்மானும் அல்லாஹுடைய பெயர், ரஹீமும் அல்லாஹுடைய பெயர், அல்ஹம்துலில்லா என்றால் மீண்டும் அல்லாஹுடைய பெயர், ரப்பில் ஆலமீன் என்றாலும் அல்லாஹுடைய பெயர், அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்றால் அவனுடைய பெயர், மாலிகி யௌமித்தீன் என்றாலும் அவனுடைய பெயர், அதற்கு பின்னால ருகுல சுப்ஹான ரப்பியல் அதீம் என்றாலும் ரப்புடைய பெயர், மீண்டும் சஜிதாவுக்கு சென்றால் சுப்ஹான ரப்பியல் ஆலா என்பதும் அல்லாஹுடைய பெயர். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, கடைசியில சலாம் கொடுக்குகிறோம், அஸ்ஸலாம் என்பதும் அல்லாஹுடைய பெயர். தொழுகையுடைய ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் ஒவ்வொரு நபரும் பல தடவைகள் அந்த அல்லாஹுடைய பெயர், அவனுடைய சிபத்துகள், அவனுடைய நாமங்கள் உச்சரிக்கப்படுகின்றது. அதனால எங்கே அல்லாஹுடைய பெயர் உச்சரிக்கப்படுமோ அந்த இடத்திற்கு நிச்சயமாக சிறப்பு இருக்கத்தான் செய்யும். நாம் உச்சரிப்பது மாத்திரமல்ல, ஆயிரக்கணக்கான மலக்குமார்கள் ஒவ்வொரு நாளும் வந்து போய் கொண்டிருக்கின்றார்கள். அந்த மலக்குமார்களுடைய வணக்கங்கள், அவர்களுடைய சிக்கல்கள், திராவத்துகள், அவர்கள் அல்லாஹுவை புகழுவது, அது குறிப்பாக அந்த இடத்திற்கு இன்னும் விசேஷமான தன்மைகளை கொடுக்கும். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு உலக மக்களையும் மஸ்ஜிதுடன் இணைத்தார்கள். மஸ்ஜிதுகள் என்பது அது அல்லாஹ்வுடைய வீடு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் ஷரீஃபில சொன்னார்கள், அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா, ஊர்களிலே அல்லாஹ்வுக்கு ரொம்பவும் விருப்பமான ஊர் அந்த ஊர்களிலே உள்ள மஸ்ஜிதுகள், அல்லாஹ்வுடைய மாளிகைகள். வஅபகதுல் பிலாதி இலல்லாஹி அத்வா, ஊர்களிலே ரொம்ப வெறுப்பான ஊர் கடை வீதிகள், பஜார்கள் என்றார்கள். ஏன் கடை வீதியை வெறுப்பானது என்று சொன்னார்கள்? அங்கே தவறுகள் நடக்கும், அங்கே பொய்கள் நடக்கும், அங்கே ஏமாற்றங்கள் பித்தலாட்டங்கள் நடக்கும், அங்கே தவறான பேச்சுவார்த்தைகள் நடக்கும், ஹலாலான தொழில் நிச்சயமாக நடக்கின்றது. இருந்தாலும் அநேகமானவர்கள் அதை மிஸ்யூஸ் பண்ணி அங்கே தவறாக நடப்பதன் மூலமாக அல்லாஹ்வுக்கு வெறுப்பான இடம் கடை வீதி என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வேறொரு விவாயத்தில் நபியவர்கள் சொன்னார்கள், இன்ன புயூத்தி ஃபில் அர்தி மசாஜிதி. ஹதீஸ் குதுசி. அல்லாஹ்வே கூறுகின்றான், உலகத்திலே உள்ள என்னுடைய வீடுகள் என்னுடைய பள்ளிவாசல்கள், வஸுவாரி உம்மாருஹா, அந்த பள்ளியை சந்திக்கக்கூடியவர்கள் யாரு, அந்த பள்ளியை யாரு அலங்கரிக்கின்றார்களோ. வெளிரங்கமான அலங்காரம் அல்ல, லைட்டுகளை காப்பட்டுகளை கொண்டு அலங்கரிக்கக்கூடிய அலங்காரம் அல்ல, அமல்களின் மூலமாக, வணக்கங்களின் மூலமாக, ஐபாதத்துகளின் மூலமாக, ஜிக்ரு திலாவத்துகளின் மூலமாக அதை எவர் அலங்கரிக்கின்றார்களோ அவர்கள்தான் என்னை சந்திக்கக்கூடியவர்கள், என்னுடைய விருந்தாளிகள் என்ற கருத்தையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸ் குதுசியிலே குறிப்பிட்டிருக்கின்றான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால உலகத்தில் நாங்க பார்க்கலாம் ஒவ்வொரு விடயங்களுக்கும் ஒரு தனியான இடத்தை இன்று வைத்திருக்கின்றார்கள். யாராவது நமக்கு நெருக்கமான ஒரு வைத்தியர் அவர் எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிறாரு, அல்லது பாதையில நாங்க சந்தித்தோம், டாக்டரை கண்டவுடன் எங்களுக்கு நோயும் உடனடியா நினைவுக்கு வந்துடும், டாக்டர் இந்த நோய்க்கு என்ன செய்யணும், அவர் உடனடியா அங்க எழுதி துண்ட கொடுக்க மாட்டாரு, அவர் சொல்லுவாரு நாளைக்கு இந்த கிளினிக்கு வாங்க, அல்லது இந்த சென்னரிங் சென்டர் வாங்க, அல்லது ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. ஏன், அவருக்கு அங்கே எழுதி கொடுக்கலாம், வைத்தியத்திற்குரிய சூழல் அந்த சென்னரிங் சென்டர், அல்லது வைத்தியத்திற்குரிய சூழல் அவருடைய கிளினிக், அவருடைய ஹாஸ்பிட்டல், படிப்பதற்குரிய சூழல் பாடசாலை, வியாபாரத்திற்குரிய சூழல் பஜார் மார்க்கெட், விளையாட்டுக்குரிய சூழல் கிரவுண்ட் மைதானம். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, ஆன்மீக துறையிலே நம்முடைய உள்ளங்கள் பண்பட வேண்டும், உள்ளங்கள் பரிசுத்தம் அடைய வேண்டும், உள்ளங்களுக்கு அமைதி நிம்மதி ஏற்பட வேண்டும் என்றால் அதற்குரிய தளமாக இடமாக அல்லாஹ் மஸ்ஜிதுகளை அமைத்து வைத்திருக்கின்றான். அதனால தான் குர்ஆனிலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குபாவாசிகளை பாராட்டி புகழ்ந்து பேசுகின்றான். அந்த குபாவாசிகளை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் கூறுகின்றான், லா தகும் ஃபீஹி அபதா, அந்த முனாஃபிகீன்கள் கட்டிய பள்ளிக்கு நீங்கள் ஒருபோதும் செல்லக்கூடாது. லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலத் தக்வா மின் அவ்வலி யௌமின் அஹக்கு அன் தகும ஃபீ. ஆரம்பமாக தக்வாவுடைய அடிப்படையிலே கட்டப்பட்ட அந்த மஸ்ஜிதுல் குபா இருக்கின்றது, அங்கே போய் நின்று தொழுவதற்கு அதுதான் உங்களுக்கு ரொம்பவும் சிறந்தது, பொருத்தமானது. ஏன், ஃபீஹி ரிஜாலுன் யுஹிப்புனா அய்யதத்தஹ்ஹரு, அங்கே சில ஆண்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் பரிசுத்தத்தை விரும்புகின்றார்கள். முஃபஸ்ஸிரீன்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கம் எழுதக்கூடிய நேரத்தில், பரிசுத்தம் என்பது வெறும் வெளிரங்கமான சுத்தம் அல்ல, உடை சுத்தம் அல்ல, இடம் சுத்தம் அல்ல, அதையும் நாடுவதுடன் ஆகப்பெரிய சுத்தம் உலச்சுத்தம். அங்கே அவர்களுடைய உள்ளங்கள் தூய்மைப்படுகின்றது, அவர்களுடைய உள்ளங்கள் பண்படுத்தப்படுகின்றது, அதை அவர்கள் விரும்பக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குபாவாசிகளை குர்ஆனிலேயே பாராட்டி புகழ்ந்து பேசுகின்றான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோர்களே, நாம் எதை சொல்ல வருகின்றோம் என்றால், சமீப காலத்தில் அநேகமான முஸ்லிம்களுடைய சிந்தனை என்ன, தொழுகைத்தானே, அதை பள்ளியில பேசி சொல்லணுமா, அதை மஸ்ஜிதில தான் சொல்லணுமா, எங்களுக்கு எங்க வசதியோ அங்கே தொழுது கொண்டால் போதும் என்ற வேற சில ஹதீஸ்கள் வந்திருக்குது. நீங்க வயல் வெளிகள் இருந்தா, அல்லது காடுகள்ல மலைகள்ல ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தா, அந்த இந்த இடங்களிலேயே தொழுது ரொம்பவும் தூரம், வயல் வெளிகளிலிருந்து அவர்கள் வருவது என்பது சிரமமான விடயம், அதனால் அப்படி சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் இதை ஒரு சிலர் தமக்கு சாதகமாக அடித்துக்கொண்டு மத்தியில் ஏன் கட்டாயம் சொல்லணுமா, நாங்க எங்கே தொழுதாலும் சரி தொழுகைத்தானே நிறைவேறி விடும் என்று அந்த நினைப்பில் சமீப காலமாக பருவான தொழுகைகளுக்காக முக்கியத்துவம் கொடுத்து மத்தியத்துக்கு வந்து தொழக்கூடியவர்கள் எண்ணிக்கை கொஞ்சம் குறைந்து கொண்டு செல்கின்றது. இன்னும் ஒரு கவலையான விடயம், ஒரு சிலர் மஸ்ஜிதுக்கு வாராங்கண்டா கடைசி நேரத்தில் வருவாங்க. வந்து இமாம் சாப் சலாம் கொடுத்த உடனேயே அவர் மறு பின்னாடியே பாய்ந்து செல்லுவாரு. அவர் வந்தாரு, அவசரமா தக்பீர் கட்டினாரு, அவர் தொழுதாரு, சலாம் கொடுத்தவுடன் பாய்ந்து செல்லுவாரு. ஒரு 5 நிமிடம் ஒரு 10 நிமிடம் மஸ்ஜிதிலே இருப்பதற்குரிய மஸ்ஜிதிலே அமர்ந்திருப்பதற்குரிய அதாவது அவகாசமே அவருக்கு இல்லை. இன்னும் சில ஊர்களில் நாங்க பார்க்கலாம், ஜும்மாவுடைய தினத்தில சில வாலிபர்கள் வெளியில பேசிக் கொண்டிருப்பாங்க. கடைசி ஹசரத் மிம்பர்ல இருந்து இறங்கினா தான் அவங்க பள்ளி உள்ளுக்கு வாரது. அது வரைக்கும் அவங்க பள்ளியுடைய வெளியில பேசிக் கொண்டிருக்கிறது. அதை பார்த்து யாருக்கும் அக்கறை இல்ல. பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளை கவனிக்கணும், என்னுடைய மகன் வந்தானா, எப்ப வந்தான், எந்த நேரத்திலே வந்தான், பள்ளி உள்ளுக்க பள்ளிக்கு வெளியிலயா, வெறும் ஜும்மாண்டா வெறும் தொழுகையில மட்டும் கலந்து கொள்வதா? மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, இன்னும் கவலையான விஷயம், ஒரு சில சகோதரர்கள் ஜனாசா எடுத்துக் கொண்டு வருவாங்க, பள்ளி வாசல் வரைக்கும் வாரது, பள்ளி வாசல்ல வந்ததோட பாதி பேர் உள்ளுக்கு போறது, இன்னும் கொஞ்சம் பேர் வெளியில நிக்கிறது. அவங்க நினைக்கிறாங்க இதுதான் ஜனாசா. ஜனாசாவோட வாரத்தை விட ஜனாசாவுடைய தொழுகை, அந்த தொழுகையில ஜனாசாவுக்கு நாங்க துவா கேட்கின்றோம், அந்த துவாவுக்குரிய பேரு தான் ஜனாசாவுடைய தொழுகை. அதனால ஜனாசாவுல ருக்கு இல்ல, சுஜூத் இல்ல, என் நிலையில நின்று கொண்டு அந்த ஜனாசாவுக்கு நாங்க துவா செய்யணும். அந்த துவா பள்ளிக்கு வெளியில் இருந்தா துவா கிடைக்குமா? தொழுகையில கேட்கப்படக்கூடிய துவா, நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்க ஜனாசாவுக்கு தொழுதீர்கள் என்றால் அஹ்லிசு லஹு அத்துஆ, உங்களோட கனப்பட்ட துவாவை அவருக்கு அனுப்பி வையுங்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாம் எதை சொல்ல வருகின்றோம் என்றால், கொஞ்சம் கொஞ்சமாக நம்மிடம் இருந்து அந்த பள்ளியுடைய சகவாசம் குறைந்து கொண்டே செல்கின்றது, பள்ளியுடைய தொடர்பு குறைந்து கொண்டே செல்கின்றது. அவ்வாறு வந்துவிட்டாலும் பள்ளியிலே கொஞ்ச நேரம், மஸ்ஜிதிலே கொஞ்ச நேரம் அமருவது, அங்கே அமைதியாக இருப்பது, அங்கே வெறும் வணக்கங்கள் இல்லாவிட்டாலும் இறை தியானத்தில அல்லாஹுடைய ஞாபகத்தில் இருப்பதும் அதுவும் மிக முக்கியமான வணக்கமாக இருக்கின்றது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்தில் என்ன செய்தார்கள்? இப்பொழுது தான் இஸ்லாம் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றது, ஆனால் அனைத்து சஹாபாக்களையும் மஸ்ஜிதுடன் இணைத்தார்கள். வெறும் வணக்கத்திற்காக வேண்டி மட்டுமல்ல, சிக்கிர திலாபத்திற்காக வேண்டி மட்டுமல்ல, மிக முக்கியமான சமூக முக்கியமான விடயங்கள் நிக்காக நடக்குதுண்டா, அதையும் மத்தியிலே நபி அவர்கள் நடத்தினார்கள். ஏன் மத்தியிலே மலக்குமார்களுடைய சொஹபத், மலக்குமார்களுடைய தோழமை ஏற்படும், அவர்களுடைய துஆ அந்த தம்பதியினர்களுக்கு கிடைக்கும் என்பதனால. வழக்குகள் விசாரித்து நபியுடைய காலத்தில் வந்த அநேகமான வழக்குகளை விசாரித்து தீர்ப்பளித்த அந்த சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட் எது? அந்த மதீனாவுல உள்ள மஸ்ஜிது நபவி தான். ஹதரத் அபூபக்கர், ஹதரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு அன்ஹுமா போன்ற மிக முக்கியமான கலீஃபாக்கள், அவர்கள் பதவி பிரமாணம் செய்தது அந்த சகீஃபா பனு சாயிதா, அது மஸ்ஜிது நபவிக்குள்ள உள்பாகத்தில் இப்பொழுது இருக்கின்றது. அது மஸ்ஜிது நபவியுடைய அந்த சுட்டு வட்டாரத்தில் தான் நடந்தது. நபியவர்களை சந்திக்க பல வெளிநாட்டுடைய தூதுவர்கள் வருவார்கள். யார் எந்த தூதுவர் வந்தாலும் அவங்களுக்கு நபியுடைய வீடு உள்ள ரோட் தெரியாது, நபி அவர்களுடைய டோர் நம்பர் தெரியாது. யாரு வந்தாலும் நேரா வருவாங்க மஸ்ஜிது நபவிக்கு வருவாங்க. மஸ்ஜிது நபவியில ஒரு தூண் இருக்குது, அந்த தூணுக்கு பக்கத்துல நின்று கொண்டு தான் நபி அவர்கள் வெளிநாட்டுடைய தூதுவர்களை வரவேற்பார்கள். ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போனவங்க உங்களுக்கு தெரிந்திருக்கும், மதீனாவுடைய ஜன்னத்துல், அதாவது மஸ்ஜிது நபவியில அந்த ஒயிட் காப்பட் பகுதி இருக்குது, அந்த சுவர்க்கத்து பூங்காவான பகுதி இருக்குது, அந்த ஒயிட் காப்பட்டுள்ள பகுதியில மேலே சில தூண்கள் இருக்குது, அந்த தூண்களுக்கு மேலால் எழுதப்பட்டிருக்கக்கூடிய வாசகங்களை நீங்க படிச்சு பார்த்தீங்கண்டா, இன்று வரைக்கும் ஒரு தூண் இருக்குது, உஸ்துவான துல்புஃபூத், தூதுவர்களை வரவேற்கக்கூடிய தூண், உஸ்துவானத்துல் ஹரஸ், நபி அவர்களுடைய செக்யூரிட்டி பாதுகாவலர்கள் அமரக்கூடிய தூண், உஸ்துவானத்துல் இஸ்திராஹா, நபி அவர்கள் ஓய்வெடுக்கக்கூடிய தூண் என்று கிட்டத்தட்ட ஒரு 8-10 தூண்கள் இருக்குது. அந்த தூணுடைய பெயர்கள் இன்று வரைக்கும் அங்கே எழுதப்பட்டிருக்கின்றது. நபி அவர்கள் தூதுவர்களை வரவேற்பாங்க மஸ்ஜித் நபவியிலவே. ஏன் வெளியில வைத்து வரவேற்கலாதா? ஒரு பேச்சுக்கு நாங்க என்ன சொல்லுவோம், அவன் எல்லாம் காபிர், அவன் ஜனாபத்தோடு இருப்பான், அவன் முழுக்கோடு இருப்பான், அவனை இப்படி பள்ளிவாசலுக்கு எடுப்பது அது வேற பிரச்சனை. ஆனால் நபி அவர்கள் தூர நோக்குடன் நடந்து கொண்டார்கள். இவர்கள் அனைவர்களையும் மஸ்ஜிதில் இணைக்கணும், அல்லாஹ்வுடைய மாளிகையுடன் இணைக்கணும், அங்கே கொஞ்சம் நேரம் தங்க வைக்கணும். அதன் மூலம் அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு வகையான அமைதி ஏற்படும். அதனால தன் புகாரி ஷரீஃபில் வரக்கூடிய ரிவாயத், யமாமாவுக்கு சென்ற சஹாபாக்கள் அங்கே துமாமா இப்னு உசால் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவரை கைதியாக பிடித்து கொண்டு வந்து அவரை மஸ்ஜித் நபவியிலே மூணு நாளாக கட்டி வைத்து நாலாவது நாள் அவரே சொன்னாரு, என்னுடைய கையுடைய கையிலே உள்ள கயிறை அவிழ்த்து விடுங்க, பின்னால பக்கத்தில் உள்ள கிணத்திலே குளித்து கொண்டு வந்து நபிக்கு முன்னால கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். வேறொரு ரிவாயத்தில் வருது, தாயிஃபிலிருந்து வந்த வஃதே பனு சகீஃபா, பனு சகீஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு தூது கோஷ்டி நபி அவர்களை சந்திக்க வந்தாங்க. ரமதானுடைய மாதத்தில் வந்தாங்க. அவர்களே நபி அவர்கள் மஸ்ஜித் நபவியிலேயே ஒரு கூடாரம் அடித்து தங்க வைத்தாங்க. அந்த ரமதானுடைய மாதத்தில் சில நாட்கள் தான் தங்கி இருந்தாங்க. அந்த சில நாட்களிலேயே அவர்களுடைய உள்ளங்களில் மாற்றம் ஏற்பட்டு அவர்கள் கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அதே ரமதானுடைய நோன்பையும் பிடித்ததாக ரிவாயத்துகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஏன் நபி அவர்கள் தூது கோஷ்டிகளை பள்ளியில தங்க வைத்தாங்க, அந்நிய காபிர்களுடைய தலைவர்களை மஸ்ஜிதிலே தங்க வைத்தாங்க? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய புகாரி ஷரீஃபில ஒரு பாடத்தையே தலைப்பாக போட்டிருக்கிறாங்க, பாபு ரபத்தில் அசீரி வல் ஹரீனி ஃபில் மஸ்ஜித். அதாவது கைதிகளும் கடனாளிகளும் மஸ்ஜிதிலே கட்டப்பட்டு கிடப்பார்கள் என்று இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா அவர்களுடைய புகாரி ஷரீஃபில ஒரு பாடத்தை அமைத்து அங்கே குற்றவாளிகள் மஸ்ஜித் நபவியிலே வந்து கட்டப்பட்டு கிடப்பார்கள், அந்த இரண்டு மூன்று நாட்கள் தங்கி இருப்பார்கள். நபி அவர்களுடைய தெளிவான ஹதீஸ், லியகூன அரக்கலி குலூபிஹிம், பள்ளிவாசல்ல தங்க வைப்பதன் மூலமாக அவர்களுடைய உள்ளங்கள் சொப்டாகும், அந்த கல்நெஞ்சமான உள்ளங்களில் மாற்றம் ஏற்படும், அவர்களுடைய உள்ளங்களில் மிருதுவான தன்மைகள் ஏற்படும். அதனால தான் சுமாமத்தி பனு உசால் அவர் கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றார். பனு சகீப் கோத்திரம் தூது கோஸ்து அவர்கள் கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டார்கள். இங்கே என்ன நடக்குது, குற்றவாளிகளை ஜெயில அடைக்கிறாங்க. அவர் ஆறு மாசம் ஒரு வருஷம் ஜெயில இருந்துட்டு அவர் சின்ன குற்றத்துக்கு தான் போனாரு. ஜெயில இருந்து திரும்பி வந்தா இப்ப பெரிய பெரிய குற்றம் செய்யக்கூடிய தைரியத்துடன் வாராரு. ஏன், அங்கே குற்றவாளிகளுடைய சகவாசம், அங்கே குற்றவாளிகளுடைய சூழல், அங்கே போனதுனால அவன் திருந்தல்ல, திரும்பி வரக்கூடிய நேரத்தில் அதை விட பெரும் பெரும் குற்றங்களை செய்வதற்குரிய துணிச்சலுடன் வருகின்றான். நபி அவர்கள் என்ன செய்தாங்க, குற்றவாளிகளை குறைக்கணுமா, வெறும் தண்டனைகளை மூலமாக, வெறும் எச்சரிக்கைகளின் மூலமாக, அல்லது வெறும் ஃபைன்களை ஏதாவது பணத்தை கொண்டு கட்டணும் என்று சொல்லி ஃபைன்களின் மூலமாக அல்ல, உல ரீதியாக அவர்களை சுத்தப்படுத்தினாங்க, மஸ்ஜிதுகளிலே தங்க வைத்தாங்க, நல்லவர்களுடன் பழக வைத்தாங்க, நல்லவர்களுடைய சகவாசம் கிடைப்பதற்குரிய சூழலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதர்களே, ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்தெந்த வகையில சஹாபாக்களை மஸ்ஜிதுடன் இணைக்க முடியுமோ அந்தந்த வகையில இணைத்தார்கள். அவர்கள் கல்வியுடைய நடவடிக்கைகளை மேற்கொண்டது பள்ளிவாசல்ல. அவர்களுடைய எந்த அளவுக்கு மாதத்திற்கு ஒரு முறை அவர்களுக்கு தானியங்கள் பங்கு வைப்பது, முந்தைய ஒரு காலத்தில் கோஆபரேட்டிவ் இருந்தது, அதே மாதிரி தானியங்களை பங்கு வைப்பது அந்த மஸ்ஜிதுகளை வைத்துத்தான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எல்லா கட்டங்களிலேயும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை அல்லாஹ்வுடைய மாளிகையுடன் இணைத்தாங்க, மஸ்ஜிதுடன் இணைத்தாங்க, அதனுடைய தொடர்புகளை ஏற்படுத்தினாங்க. யாரு மஸ்ஜிதுடன் தொடர்பு வைப்பாரோ அவருக்குரிய நிறைய சிறப்புகளை நபி அவர்கள் பல ஹதீஸிலே சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு சஹீஹான ஹதீஸ்ல சொன்னார்கள், கயாம நாள்ல சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லி யௌமலா தில்ல இல்லா தில்லு, நாளை கயாம நாள்ல அல்லாஹ்வுடைய நிழலை தவிர வேற எந்த நிழலும் இல்லாத அந்த நாளையில அல்லாஹ் ஏழு பேர்களுக்கு நிழல் கொடுப்பான். அதுல ஒருவர் யாரு, வரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் பில் மசாஜித், யாருடைய உள்ளம் மஸ்ஜிதுடன் சம்பந்தப்பட்டிருக்குமோ, எவருடைய உள்ளம் மஸ்ஜிதுடன் தொடர்பு பட்டிருக்குமோ, அவருக்கும் கயாம நாள்ல அல்லாஹ் நிழல் கொடுப்பான் என்றார்கள். நாங்க யோசிக்கணும், நாங்க வேகமா வாரோம், வேகமா சென்று விடுகின்றோம். அதனால நம்முடைய கல்பு மஸ்ஜிதுல நிலைத்திருக்குமா? நம்முடைய கல்புக்கும் மஸ்ஜிதுக்கும் மத்தியில ஒரு தொடர்பு, ஒரு இணைப்பு ஏற்படுமா? அதனால தான் நபி அவங்க சொன்னாங்க, யாருடைய கல்பு மஸ்ஜிதுடன் இணையுமோ, யாருடைய கல்பு மஸ்ஜிதுடன் தொடர்பு பட்டிருக்குமோ, அவருக்கு கேமனால யாருக்கும் இல்லாத ஏழு பேர்களுக்கு அல்லாஹ் நிழல் கொடுப்பான். அதில் அவரும் ஒருவராக சேர்க்கப்படுவார். மேலான பெரியார்களே, சகோதர்களே, நாங்க கொஞ்சம் ஆழமாக ஆராய்ந்து பார்த்தோம் என்றால், சஹாபாக்கள் எப்படியாவது மஸ்ஜிதுடன் இணைக்கணும். அவங்க தொழில் செஞ்சாங்க, வியாபாரம் செஞ்சாங்க, விவசாயம் செய்தாங்க, குடும்பங்கள் நடத்தினாங்க, குழந்தைகளை பெற்றாங்க, அவர்களுக்கு நேர காலம் அவகாசம் கொடுத்தாங்க. அதற்கு இஸ்லாத்துல எந்த தடையும் இல்ல, தாராளம் செய்யலாம். ஆனால் அவர்கள் ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒவ்வொருவரும் மஸ்ஜிதுக்கின்ற ஒரு நேரத்தை ஒதுக்கி அந்த மஸ்ஜிதுடன் அவர்களுடைய இணைப்பை ஏற்படுத்தி அதற்குரிய பல சிறப்புகளை சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஆள் வீட்டிலிருந்து பள்ளிவாசலுக்கு நடந்து செல்கின்றார், அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மை, அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு பாவம் மன்னிக்கப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, நபி அவங்க சொன்னாங்க, யாராவது மன் ஹரஜ இலல் மஸ்ஜிதி முத்தஹிரன், ஒரு ஆள் மன் ஹரஜ மினல் பைத்தி இலல் மஸ்ஜிதி முத்தஹிரன், ஒரு ஆள் அவர் வீட்டிலிருந்து உதூ செய்து கொண்டு வருகின்றார். இந்த பழக்கத்தை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ளோம். வீட்டிலிருந்து நாங்க வாரோம், வுது செய்து கொண்டே வருவோம். அதற்கு தனியான நன்மை, அதற்கு அலாதியான நன்மை. சில நேரங்களில் சந்தர்ப்பம் கிடைக்காது, பஜார் மார்க்கெட்ல கடைக்கு வந்தோம், அது பிரச்சனை இல்ல. வீட்டிலிருந்து வரக்கூடியவர்கள் நபியவங்க சொன்னாங்க, எவர் வீட்டிலிருந்து வுது செய்து கொண்டு மஸ்ஜிதுக்கு வருகின்றாரோ அவர் யார மாதிரின்னு சொன்னா, அஜ்ருஹு க அஜ்ரில் ஹஜ்ஜில் முஹ்ரிம். ஹஜ்ஜுக்கு ஹராம் கொட்டி கொண்டு, ஹஜ்ஜுக்காக வேண்டி ஹராம் கட்டி கொண்டு போகக்கூடிய அந்த ஹாஜியுடைய நன்மை மாதிரி. ஒரு ஹாஜி ஹஜ்ஜுக்கு ஹராம் கட்டி கொண்டு போனால் அவரை பார்த்த எவ்வளவு சந்தோஷம், அவருக்கு எவ்வளவு நன்மை. நபியவங்க சொன்னாங்க, அதே நன்மை இவருக்கும் கிடைக்கும். வேறொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, ஒரு ஆள் இரவையில நடந்து போறாரு, பஷ்ரில் மஷாயின இலல் மசாஜிதி குலம் பின்னூரி சாமி யௌமல் கியாமா. ஒரு ஆள் இரவையில நடந்து போறாரு, இருட்டுல நடந்து போறாரு, அவருக்கு நீங்க நன்மாராயம் சொல்லுங்க, கியாமனால் அவருக்கு பூர்த்தியான வெளிச்சம் கிடைக்கும், அவருக்கு பூர்த்தியான ஒளி கிடைக்கும் என்று நீங்க சாட்சி சொல்லுங்க. அதற்கு பின்னால நபி அவங்க சொல்றாங்க, ஒரு ஆள் வந்து முதல் சப்புல நின்று தொழுகிறாரு, அந்த முதலாவது சப்புல தொழுவதற்கு அலாதியான நன்மைகள். இமாமுக்கு எவ்வளவு நெருக்கமாக இருப்பாங்களோ அவ்வளவுக்கு நன்மைகள் அதிகம். அதற்கு பின்னால இமாம் ரயிலில் மக்பூவி அலைஹிம்பலம் வாழ்ந்த என்று கூறுகின்றார், இவர் ஆமீன் கூறுகின்றார். யாருடைய ஆமீன் மலக்குமார்களுடைய ஆமீனுடன் சேர்ந்து விடுமோ அவருடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றது. அதற்கு பின்னால கொஞ்ச நேரம் மஸ்ஜிதில் உட்கார்ந்து இருக்கிறார். லா யஸாலுல் அப்து லா யஸாலு ரஜுலு ஃபீ தலபி ஸலா. ஒரு மனிதர் தொழுகையை எதிர்பார்த்திருக்கின்றார், இன்னும் ஒரு பரதான தொழுகையை தொழுது விட்டு செல்வோம் என்று இருக்கின்றார். நபியவங்க சொன்னாங்க, அவருக்கு தொழுத நன்மை கிடைக்கும் என்று. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாங்க கொஞ்சம் யோசிக்கணும். நாங்க தனித்தனியா எங்கட ஆபீஸ்ல, எங்கட ரூம்ல, எங்கட வீடுகள்ல, எங்கட வேலை தளங்கள்ல, எங்கட பெக்டரிகள்ல தொழுதா இந்த நன்மை எங்களுக்கு கிடைக்குமா? பள்ளிக்கு நடந்து வார நன்மை, உதுவுடன் வார நன்மை, இரவையில வார நன்மை, முதல் சப்புல தொழுற நன்மை, மரக்குமார்களுடன் சேர்ந்து ஆமீன் சொல்கின்ற நன்மை. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோர்களே, இன்னும் ஒரு கவலையான விஷயம், ஒரு சிலர் அவங்க அவர்களுடைய ஆபீஸ் வேலையில் இருப்பாங்க, இன்னும் சிலர் அவர்களுடைய வீடுகளிலே உள்ள டிவிகள்ல எதையாவது டிராமாவோ படமோ ஏதாவது மெச்சியோ பார்த்து கொண்டிருப்பாங்க. இன்னும் கலாவாக அஞ்சு பத்து நிமிஷம் நிற்கிறது, வேகமா போற ஒவ்வொருத்துக்கு கொஞ்சம் தக்தீர் கட்டி சொல்லுதா, அவங்களோட சிந்தனையில எது வரும்? அவருடைய சிந்தனையில அதற்கு முன்னால் அவர் பார்த்து கொண்டிருந்த அந்த காட்சிகள் தான் வருமே தவிர அவருடைய தொழுகையின் மூலமாக அவருடைய என்ன மாற்றம் வரும்? கொஞ்சம் நேர காலம் ஒரு 5-10 நிமிடத்திற்கு முன்னால மஸ்ஜிதுல வந்து சுன்னத் தொழுகையை தொழுது, கொஞ்சம் எதிர்பார்த்து கொண்டிருந்து அதற்கு பின்னால தொழுகை முடிந்து அதற்கு பின்னால ஓத வேண்டிய அந்த ஔராத்துகள், சிக்கிரகள், திலாவத்துகள், துஆக்களை ஓதி கொண்டு நாங்க போனோம்டா. உண்மையிலேயே அதன் மூலம் எங்கட கல்புல நாங்க மாற்றத்தை காணலாம். சமீப காலமாக நாங்க பார்க்கலாம், மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, இந்த பழக்கங்களை நாங்க மாத்தணும். சலாம் கொடுத்தே ஓடுவாங்க. யாராவது ஒரு சிலருக்கு முக்கியமான வேலை இருக்கலாம், அவர் போகலாம், பிரச்சனை இல்ல. ஆனால் ஓத வேண்டிய எத்தனையோ துஆக்கள் எல்லா மஸ்ஜிதுகள்ல முன்னுக்கு பெரிஷா தொங்க போட்டிருப்பாங்க. அதாவது ஜமியத் உலமாவின் மூலமா அல்லது வேறு ஏதாவது இயக்கங்களின் மூலமாக தொழுகைக்கு பின்னால ஓத வேண்டிய துஆக்கள், அந்த துஆக்கள் எத்தனை பேர் ஓதுறோம். ஆனா கூட்டு துவா இருக்கா இல்லையா பெரிய பிரச்சனை. சரி, அதை விடுங்க. இந்த துவாவை நபி அவங்க ஓதிக்கிறாங்க, நபி தோழர்கள் ஓதிக்கிறாங்க, இவைகளை நாங்க ஓதுறோமா அல்லது நாங்க சலாம் குடித்தவுடன் எழும்பி ஓடி செல்கின்றோம். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, கவலையான விஷயம் என்னண்டா, ஒரு 15-20 வருஷங்களுக்கு முன்னால எங்கட நாட்டில் உள்ள அநேகமான பள்ளிகள்ல ஹுத்பா ஓதுறது அந்த பழைய தமிழ் தான். அந்த காலத்தில் இருந்த நம்முடைய அந்த ஓதி முடித்த மாலின்கள் அல்லது லெப்பைகள் என்று வைத்துக் கொள்ளலாம். எங்கட நாட்டில் ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னால அவர்களுடைய ஹுத்பா ஒரு கிதாப எடுத்துக்கொண்டு அந்த அரபு தமிழ்ல கொஞ்ச நேரம் பயான் செஞ்சு தொழுவாங்க. ஆனா எங்கட பெற்றோர்கள், எங்கட மூதாதியர்கள் காலையில அந்த காலத்தில் ஓட்டோவும் இல்ல, பைக்கும் இல்ல, அவங்க 2 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர், 4 கிலோமீட்டர் நடந்து 10-10.5 மணிக்கே பள்ளி வாசலுக்கு வந்துருவாங்க. வாங்கு சொல்கின்ற வரைக்கும் சூரத்துக்காக ஓதுவாங்க, அல்லது தஸ்பீஹ் தொழுகை சொல்லுவாங்க, அல்லது திக்ர சலவாத்துகள்ல ஈடுபடுவாங்க. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, அவர்களுக்கு பெரிய கொலிட்டி பயானும் கிடைக்கல. ஏதோ அந்த காலத்துல செய்யற பயானை கேட்டு அமல் செய்வாங்க. ஆனா இன்று நாங்க பார்க்கலாம், எங்கட சில சகோதரர்கள் நினைக்கிறாங்க பயான் கேட்கறது தான் வணக்கம் உண்டு. யாரோட பயானையும் மிக் பண்றல்ல. ஒவ்வொரு பயான் அந்த வெப்சைட்ல, இந்த வெப்சைட்ல சொல்லி அங்க எக்கச்சக்கமான வெப்சைட்டுகள், எக்கச்சக்கமான பயான்கள். ஆனா வணக்கங்களை பார்த்தா அதுல ஜீரோ. நாங்க கடைசி நேரத்துல பாரு, அல்லது ஜும்மாவுடைய ஹுத்பா ஹஸரத் மின்பர்ல ஏறும் பொழுது பாரு, தொழுது முடித்ததோடு ஓதுறது. எங்கட நாங்க தனிப்பட்ட முறையில என்ன அமல் செஞ்சோம்? நான் சிக்கிரி செஞ்சேனா, நான் சலவா சொன்னேனா, நான் குரான் ஓதினேனா, நான் தொழுதேனா, அல்லது துவாபுக்குன்னு நான் ஏதாவது நேரத்தை ஒதுக்கினேனா? இல்ல. இப்ப ஒரு சில சகோதரர்கள் நினைக்கிறாங்க பயான் கேட்கிறது வணக்கம். பயான் கேட்கறதல்ல வணக்கம், பயான் கேட்டதை கொண்டு அமல் செய்யணும், எங்களை வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை லைஃப கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணலாம். போன வாரத்தை விட இந்த வாரம், போன மாதத்தை விட இந்த மாதம், சென்ற வருஷத்தை விட இந்த வருஷம், நாங்க ஒரு டார்கெட் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வணக்கங்கள்ல, இபாதத்துகள்ல எங்கள்கிட்ட முன்னேற்றம் வந்து விட்டதுண்டா? உண்மையில் எங்களுக்கு மாற்றம் வந்ததாக அர்த்தம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாம் இதை சொல்ல வருகின்றோம் என்றால், அந்த காபிர்களுடைய தலைவர்கள், அந்த காபிர் கூட்டத்துடைய தூது கோஷ்டி, அவர்களை மஸ்ஜிதிலே தங்க வைத்ததன் மூலமாக குஃப்ரிலே உள்ளவர்கள், ஷிர்கிலே உள்ளவர்கள் 3-5 நாள் மஸ்ஜிதிலே தங்கியதன் மூலமாக அவர்களுடைய உள்ளத்துல மாற்றம் ஏற்பட்டு அவர்கள் கலிமா சொன்னார்கள் என்றால், ஏன் என்னுடைய உங்களுடைய உள்ளத்துல மாற்றம் வராது? நாங்க மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுக்கறல்ல, மஸ்ஜிதுல வந்து கொஞ்ச நேரம் எங்களால இருக்கேதாது, மஸ்ஜிதுல வந்து கொஞ்ச நேரம் அமைதியாக அல்லாஹ்வுடைய ஞாபகத்தில் இருப்போம், அல்லாஹ்வுடைய படைப்புகளை பத்தி யோசிப்போம், அல்லாஹ்வுடைய குதிரத்துகளை பத்தி சிந்திப்போம், அல்லாஹ்வுடைய திக்கிரல நாங்க ஈடுபடுவோம். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, அதன் மூலம் கிடைக்கக்கூடிய அந்த அமைதி, அது அலாதியான அமைதி. அதன் மூலம் கிடைக்கிற நிம்மதி, அது அலாதியான நிம்மதி. அதன் மூலம் எங்கட உள்ளத்துல பரிசுத்த தன்மை ஏற்படும். எங்க இன்றைக்கு வெளியில இறங்கினோம்டா, உள்ளத்தை கெடுக்கக்கூடிய பயங்கரமான ஒன்று, கண்களால் பார்க்கக்கூடிய காட்சிகள் அல்லது காதால் கேட்கக்கூடிய இசை விடயங்கள், இதன் மூலம் உள்ளம் செத்துவிடும். அந்த உள்ளத்தை ஹயாத்தாக்கணுமா? அந்த உள்ளம் அமைதி வரணுமா? அந்த உள்ளம் பண்படணுமா? அந்த உள்ளத்துல பரிசுத்த தன்மை ஏற்படணுமா? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, மஸ்ஜிதுகளுடன் நாங்க இணையணும். ஜமாத்து மிக முக்கியமான ஒரு தொழுகை. நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி எங்கெங்கேயா எங்களுக்கு வசதி பற்ற மாதிரி தொழுது கொண்டால் போதும் என்று ஒரு கூட்டம், இன்னும் ஒரு கூட்டம், நாங்க எங்களோட ஹசரத் இருக்கிறாரு, எங்களோட ஹாஃபிஸ் இருக்கிறாரு, எங்களோட மௌலவி இருக்கிறாரு, அதனால நாங்க ஜமாத்தா சொல்லுவோம். எந்த பெரிய முஃப்தியாக இருந்தாலும், எந்த பெரிய அறிஞராக இருந்தாலும், மஸ்ஜிது மஸ்ஜிதுல நடக்கிற அந்த முதலாவது ஜமாத்துக்குரிய நன்மை இரண்டாவது ஜமாத்துக்கு நிச்சயமாக கிடைக்காது. அதனால தான் ஹனஃபி மதஹபுல ஏன் இரண்டாவது ஜமாத் இல்ல, ஹனபி மதஹபுல ஏன் இரண்டாவது ஜமாத் அவர்கள் விரும்பலாண்டா, அப்பதான் முதலாவது ஜமாத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நாங்க இரண்டாவது ஜமாத் கூடும் அது செய்யலாம் என்று ஷாபி மதஹபுல அல்ஹம்துலில்லாஹ் அனுமதி தரப்பட்டிருக்குது. ஆனா அதை நாங்க மிஸ்யூஸ் பண்ணி அதை நாங்க சாதாரணமாக எடுத்து முதலாவது ஜமாத்தையும் இரண்டாவது ஜமாத்தையும் ஒரே மாதிரி கணக்கிட்டிருக்கிறோம். நிச்சயமாக அதுவும் இதுவும் சரிசமமாக ஆகாது. முதலாவது ஜமாத்துக்குள்ள நன்மை அது அலாதிய நன்மை, அது வித்தியாசமான நன்மை, வாக்களிக்கப்பட்ட நன்மைகள் அதற்கு இருக்கின்றது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால மஸ்ஜிதுகளுடன் நாங்க எங்கட சகவாசத்தை ஏற்படுத்திக் கொள்ளணும், மஸ்ஜிதுடன் நாங்க இணையணும் என்ற அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயாவது பயணம் போனா கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஇதா கதிம மின் ஸஃபர் புகாரில வர ரிவாயத், சஃபர்லிருந்து எப்ப திரும்பி வந்தாலும் பதா பில் மஸ்ஜித், மஸ்ஜிதுக்கு தான் வருவாங்க. ரெண்டாக்கா தொழுதுபட்டு தான் நபி அவர்கள் அவர்களுடைய வீடுகளுக்கு செல்வாங்க. அந்த அளவுக்கு நபி அவர்கள் சஹாபாக்களை மஸ்ஜிதுடன் இணைத்தாங்க, மஸ்ஜிதுடன் அவர்களுடைய சகவாசத்தை வைத்தாங்க. அல்லாஹ்வும் இதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறான் என்றால் நம்முடைய மிஅராஜுடைய பயணம் அது இஸ்லாத்தில மிக முக்கியமான ஒரு பயணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிஅராஜுடைய பயணம், மிஅராஜ் என்றா நபி அவர்களை விண்ணுலகத்திற்கு அல்லாஹ் அழைத்தான். ஏழு வானங்களை கடந்து அல்லாஹ்வை சந்திக்க நபி அவர்கள் செல்கின்றார்கள். நம்முடைய அறிவு என்ன சொல்லும், மேல செல்லணும்டா மக்காவில் உள்ள ஒரு உயரமான மலையில் இருந்து தானே நபி அவர்களை அல்லாஹ் மேலே உயர்த்தி இருக்கணும். ஆனால் அல்லாஹ் அவ்வாறு செய்யல, நேர ஹரம் ஷரீஃபுக்கு நபி அவர்களை வரவழைத்து அங்கிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு செல்ல வைத்து அங்கிருந்து தான் அல்லாஹ் தன் பக்கம் இழுத்தான், தன் பக்கம் அழைத்தான். ஏன் ஹரத்துக்கு நபி அவங்க போனாங்க, ஏன் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு நபி அவர்கள் சென்றார்கள், ஆயிரக்கணக்கான நபிமார்களுக்கு நபி அவர்கள் ஏன் இமாம செய்ய வைத்தார்கள்? இது மிக முக்கியமான ஒரு வணக்கம், மிக முக்கியமான ஒரு பயணம், மிஅராஜுடைய பயணம். அந்த பயணத்தை ஆரம்பிப்பதும் மஸ்ஜிதுகளில் வைத்து ஆரம்பிப்பது தான் சாலச் சிறந்த. அதனால தன் ஹரம் ஷரீஃபில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு செல்ல வைத்து அங்கிருந்து தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் மேலே உயர்த்தி இருக்கின்றான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதர்களே, அதனால் நாங்க இதை சாதாரணமாக எடுத்துக் கொள்ள கூடாது. எந்த அளவு நாங்க மஸ்ஜிதுக்கு வரணும், பள்ளிவாசலுக்கு வரணும், அன்றாட தொழுகைகள்ல நாங்க ஜமாத்துடன் தக்பீர் தஹ்ரீமாவுடன் எந்த அளவு முன் சஃபுடன் நின்று நாங்க தொழுதோம் என்றால் அந்த தொழுகையில தனா அலாதியான ஒரு ரூஹானிய, அலாதியான ஒரு வித்தியாசம், உண்மையான ஒரு இன்பத்தை நாங்க அதன் மூலம் பெற்றுக் கொள்ளலாம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, இன்னும் ஒரு கருத்தை நாங்க மறந்துவிடக் கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுக்கு வருவதுடைய சிறப்பை எந்த அளவுக்கு சொன்னார்களோ அதே மாதிரி தகுந்த காரணம் இல்லாமல் யாரு மஸ்ஜிதுக்கு வராமல் ஆங்காங்கே வீடுகளில் தொழுது கொள்கின்றார்களோ அவர்களை பயங்கரமாக எச்சரித்திருக்கின்றாங்க. நபி அவர்களுடைய தெளிவான ஹதீஸ், தகுந்த காரணம் இல்லாமல் யாரு அவர்களுடைய வீடுகளில் தொழுகின்றார்களோ சில வாலிபர்களை வைத்து விறகுகளை சேர்த்து அவர்களுடைய வீட்டை நெருப்பை மூட்டி எரிக்கை மனம் நாடுகின்றது என்று சொன்னாங்க. நெருப்பு மூட்டுறது என்று சாதாரணமான விடயம் அல்ல. நபி அவங்க எங்களோட சரியான இரக்கம் ஹதீஸ் ஷரீஃபில் வருது. ஒரு தரவ நபி அவர்களுடைய ஒரு சஹாபி களவெடுத்து விடுகின்றார். அவருடைய கையை நபி அவங்க வெட்ட உத்தரவிட்டாங்க. அவருடைய கை வெட்டப்பட்டு ரத்தம் ஓடுகின்றது. அதை பார்த்து நபி அவங்க அழுதாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ், நீங்க தான் வெட்ட சொன்னீங்க, நீங்களே அழுகுறீங்க. நபி அவங்க சொன்னாங்க, வெட்ட சொன்னது நான் அல்ல, என்னுடைய ரப்புடைய உத்தரவு. அஸ்ஸாரிகோ வஸ்ஸாரிகதோ ஃபக்தௌ ஐதியஹுமா, திருடிய ஆண் திருடிய பெண் அவர்கள் இரண்டு பேர் கூடிய கைகளை மலையை வெட்டிவிடுங்கள், இது என்னுடைய ரப்புடைய உத்தரவு. நான் அழுகிறது என்னுடைய உம்மத்துடைய கை வெட்டப்படுகின்றது, என்னுடைய ஒரு சோழனுடைய கை வெட்டப்படுகின்றது, அதை பார்த்துத்தான் நான் அழுகிறேன். குர்ஆன்ல கூட அல்லாஹ் கூறுகின்றான், உங்களில் இருந்தே ஒரு நபி அவர்கள் வந்து விட்டார்கள், அவர்கள் எப்படியாப்பட்டவர்கள், அசீசுன் அலைஹிமா அனித்தும், உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்தா அத நபி அவர்களால சகிக்கேலா, நபி அவர்களால பொறுக்கேலா, ஹரீசுன் அலைக்கும், உங்களோட ரொம்ப ஆசை உள்ளவர், பில் முஃமினீன ரவுஃபுர் ரஹீம், முஃமின்களோட மிகவும் இரக்கம் உள்ளவர், முஃமின்களோட மிகவும் கருணை உள்ளவர். அந்த அளவுக்கு இரக்கம் உள்ள நபி அவங்க என்ன சொன்னாங்க, எவர் அவருடைய வீட்டில தகுந்த காரணம் இல்லாமல் தொழுகிறாரோ அவருடைய வீட்டை நெருப்பிலிட்டு பொசுக்கையின் மனம் நாடுகின்றது. வேறொரு ஹதீஸ்ல பள்ளிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவர் பள்ளியில தொழுதால் தான் தொழுகக்கூடும், இல்லாட்டி அவருடைய தொழுகையே கூடாது என்று ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள். மேலான பெரியார்களே, அன்புக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, தகுந்த காரணம் இருந்தால் பரவாயில்லை, ஆனால் எந்த காரணமும் இல்ல, வெறும் ஒரு சடைவு அல்லது வெறும் ஒரு சோம்பேறித்தனம், வேற எந்த வகையான காரணமும் இல்லாமல் பள்ளிவாசலுக்கு வராமல் ஆங்காங்கே தொழுது கொண்டிருந்தால் கடமை நீங்கிவிட்டாலும் அந்த தொழுகையின் மூலமாக ஏற்படக்கூடிய தன்மை, அதன் மூலம் ஏற்பட வேண்டிய அந்த பண்பு, அதன் மூலம் ஏற்பட வேண்டிய அந்த உளச்சுத்தம் ஏற்படாது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதர்களே, அதில் இந்த விஷயத்துல நாங்க கவன இனமாக இருக்கிறல்ல, அல்லாஹுடைய மஸ்ஜிதுடன் இணையோனும், அல்லாஹுடைய பள்ளியுடன் இணையோனும். அதற்கு அல்லாஹ் நிறைய சிறப்புகளை சொல்லி இருக்கின்றான். எந்தெந்த அடிப்படையில யார் யாரு இணைவார்களோ அந்த ஒவ்வொரு இணைப்புக்கும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு நன்மைகளை கொடுக்குகின்றான். நபி அவர்களே சொன்னாங்க, மன் அலிபல் மஸ்ஜித் அலிஃபஹுல்லா, யாரு மஸ்ஜிதை நேசிப்பாரோ அவரை அல்லாஹ் நேசிப்பான், யார் மஸ்ஜிதை விரும்புவாரோ அவரை அல்லாஹ் விரும்புவான். பாரிய பிரச்சனை, பெரிய சிக்கல், நீங்க மஸ்ஜிதுக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் இருங்க, அந்த சிக்கல்ல பாதி அல்லாஹ் போக்கிடுவான். வேற மார்க்கத்தில் ஒன்றும் இல்ல, அவங்களுக்கு பயங்கரமான பிரச்சனை வந்தா உடனடியா சூசைட் பண்ணுவாங்க, தற்கொலை செய்வாங்க. நாங்க அப்படி அல்ல, எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குது, நீங்க நேரா மஸ்ஜிதுக்கு வாங்க, வுது செய்து கொண்டு வந்து ஒரு ரெண்டரை கால் சலாத்துல் ஹாஜா தொழுது கொஞ்ச நேரம் அமைதியா அல்லாஹ்ட்ட மண்டாதினோம், அந்த பிரச்சனைகளில் பாதி பிரச்சனையை அல்லாஹ் நீக்கி விடுவான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வகையான பிரச்சனைகள் வந்தாலும் அவர்கள் மஸ்ஜிதின் பக்கம் விரைவாங்க. அது காற்று வேகமாக அடித்தாலும் சரி, கிரகணம் ஏற்பட்டாலும் சரி, மழை அதிகமாக பெய்தாலும் சரி, பஞ்சம் ஏற்பட்டாலும் சரி, நபி அவர்கள் மஸ்ஜிதுக்கு வருவாங்க. சஹாபாக்களையும் நினைப்பாங்க. சமீப காலங்களில் நாங்கள் பார்க்கலாம், எங்கட நாட்டிலேயும் எங்களுக்கு எதிராக பலவிதமான சதி திட்டங்கள், அதுல கடந்த மாதத்தில் நடந்த அந்த தம்புள்ளை மஸ்ஜிதுடைய உடைப்பு விவகாரம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதர்களே, அதற்கு நாங்கள் கட்டாயம் எதிர்ப்பு தெரிவிக்கணும், எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் ஆர்ப்பாட்டங்களின் மூலமாக வேற வேற வகையில எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். ஆனால் உள்ளால் உள்ளபடி எங்கட நாட்டிலுள்ள 20 லட்சம் மக்கள் அவரவர்களுடைய மஸ்ஜிதில, அவரவர்களுடைய பள்ளியில ஒவ்வொருவரும் அவர்களுடைய மனசாட்சியை தொட்டு கேட்கணும். ஆக குறைந்த பட்சம் நான் ஒரு 2 நிமிஷமாவது என்னுடைய ரப்பிட்ட துவா செஞ்சிப்பேனா, யா அல்லாஹ் எங்கட இந்த தம்புள்ள மஸ்ஜித் மாதிரி எங்கட நாட்டில் உள்ள இந்த 2500 பள்ளியை பாதுகாத்திருந்து எங்கட நாட்டில் உள்ள 20 லட்சம் பேர் அல்லாஹ்ட கேட்டா அந்த சவுண்ட், அந்த சப்தம், அந்த பேச்சு அல்லாஹ்வுக்கு எவ்வளவு விருப்பமாக இருக்கும். வெறும் அந்நியவர்களை போன்று, வெறும் ஆர்ப்பாட்டங்களின் மூலமாக, வெறும் பேரணிகளின் மூலமாக, வெறும் பதாதைகளை தூக்குவதன் மூலமாக மட்டுமல்ல, நாம் நம்முடைய ரப்பிட்ட மண்டாடுவோம், நம்முடைய ரப்பிட்ட முறையில் ஒவ்வொரு பள்ளியில் உள்ள இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய 6000-7000 பேர் நாங்கள் ஒரு 2 நிமிஷத்தை ஒதுக்கி தனிமையில யா அல்லாஹ் என்னையும் பாதுகாத்துரு, எங்களுடைய நாட்டு மக்களையும் பாதுகாத்துரு, எங்களுடைய இஸ்லாமியர்களுடைய புனித ஸ்தலங்கள் உன்னுடைய வீடுகளையும் பாதுகாத்து நாங்கள் ஒவ்வொருவரும் ஆக குறைந்தது ஒரு 2 நிமிஷம் ஒதுக்கி ரப்பிட்ட துவா கேட்டா அந்த துவா அல்லாஹ்வுக்கு எவ்வளவு விருப்பமாக இருக்கும். ஒரு புள்ள அடம் பிடிக்குது, தாய் செய்யவானம் செய்யவானம் என்று சொல்லக்கூடிய நேரத்துல அந்த புள்ள இன்னும் கொஞ்சம் வேகமா போனா தாய் சொல்லுவா, நீ அப்படியா போறா, உனக்கு நான் தரவே மாட்டேன். மாற்றமா அந்த புள்ள கொஞ்சம் கெஞ்சுது, பனீரு உமா தாங்க, வாப்பா தாங்காண்டா, அந்த உமா வாப்பாக்கு இறக்கம் வரும். எங்களோட ரப்புக்கு இறக்கம் வார மாதிரி நாங்க ஒரு சொட்டு கண்ணீரை படிக்கிற, அல்லாட்ட மன்றாடுற, அல்லாட்ட கெஞ்சுற மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதர்களே, அதன் மூலம் அல்லாஹ் இறக்கப்பட்ட நிலைமைகளே மாற்றி விடுவான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதர்களே, அதனால் நாம் எதை சொல்ல வருகின்றோம் என்றால் அல்ஹம்துலில்லாஹ் மஸ்ஜிதன் இணைகின்றோம், இது போதாது, இன்னும் கூடுதலாக இணையோனும், மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுக்கணும், மஸ்ஜிதில் நடக்கக்கூடிய வணக்கங்களை கலந்து கொள்ளணும், அல்லாஹுடைய தியானத்தில் ஈடுபடணும். அதன் மூலம் நிச்சயமாக எங்களுடைய உள்ளங்கள் அல்லாஹ் மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்துவான். அங்கே வரக்கூடிய மலக்குமார்களுடைய தோழமை, அவர்களுடைய சொஹபத், அவர்கள் இருக்கக்கூடிய அந்த நல்ல பண்புகள் குணங்கள் எங்கள்கிட்ட பிரதிபலிப்பு ஏற்படுவதற்கு காரணமாக அமையும். அந்த அடிப்படையில் நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தோப்பி செய்வானாக. ஆகவே அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய மனைமக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, முழு உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய வீட்டுடன் எங்களுடைய தொடர்பை ஏற்படுத்தி வைப்பாயாக, உன்னுடைய மாளிகையுடன் நம்முடைய கல்புகள் லைப்பதற்கு, நம்முடைய உள்ளங்கள் அமைதி பெறுவதற்கு சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி வைப்பாயாக. உன்னுடைய மஸ்ஜிதுக்கு அடிக்கடி வந்து போகக்கூடிய நல்லடியார்களுடன் எங்கள் அனைவர்களையும் சேர்த்து வைப்பாயாக. விசேஷமாக எங்களுடைய நாட்டிலே உள்ள உன்னுடைய வீடுகள் யா அல்லாஹ், உன்னுடைய மாளிகைகள் யா அல்லாஹ், அதை உன்னால் தான் பாதுகாக்க முடியும் யா அல்லாஹ். எந்தெந்த வழியிலே அதற்கு துன்பங்களை பிரச்சனைகளை ஏற்படுத்த அவர்கள் சதித்திட்டம் தீர்த்திக் கொண்டிருக்கிறார்களோ அவைகள் அனைத்தையும் சவுடுபொடியாக்கியல்லா. இங்கே மட்டுமல்ல, முழு உலகத்தில் இருக்கக்கூடிய உன்னுடைய மஸ்ஜிதுகளை பாதுகாப்பாயா, அதை சூழல் உள்ள இஸ்லாமியர்களை பாதுகாப்பாயா, அச்சமற்ற பயமற்ற சூழலை ஏற்படுத்தி வைப்பாயாக. முஸ்லிம்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாமிய புனித ஸ்தலங்களுக்கும் எதிராக யார் யார் சதித்திட்டம் தீர்த்துகின்றார்களோ அவர்களுக்கு உன்னுடைய சக்தியை காட்டி விடுவாயாக, உன்னுடைய குதிரத்தை காட்டி அவர்கள் படிப்பினை பெறக்கூடிய ஏதாவது ஒன்றை அவர்களுக்கு ஏற்படுத்தி வைப்பாயாக. உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உண்மையான தீனுடைய அடிப்படையிலே வாழ்ந்து நம் அனைவருடைய முடிவுகளை நல்ல முடிவாகி வைப்பாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன், ரஹ்மத்துக்கு யா ரஹமர் ராஹிமீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். For more lectures visit slhub.com.